ஓம் சிவாய நம சைவம் டாட் ஆர்கிம். அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சைவ சித்தாந்த சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சிவஞான சித்தியார். தலைப்பு சூத்திரம் 8 அதிகாரம் 1. வழங்குபவர் திரு கோமதி நாயகம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
இந்த நிர்பீஜ தீகையில மூணு வகை, அது என்ன அப்படின்னா அதெல்லாம் அடுத்த பாடலில் சொல்றார். நம்ம சிந்தித்து விட்டு அந்த பாடலை சிந்திப்போம். இப்ப இந்த நிர்பீஜ தீகையில மூணு வகை, சமய விஷேட நிர்வாணம். சமய விஷேட நிர்வாண தீட்சை மட்டும்தான் இது. சபீஷ தீட்சையில சமய விஷேட நிர்வாண அபிஷேகம் என்று நான்கு வகை தீட்சை. சமயி தான், சமய தீட்சை அப்படிங்கிறது சமயத்துக்குள்ள பிரவேசம் ஆகணும்னா முதல்ல தீட்சை பெற்றாதான் அவன் சமயி. சைவ சமயம் சொல்லணும் அப்படின்னா சமய தீட்சை பெற்றிருக்கணும், அவங்க தான் சைவ சமயி. பஞ்சாட்சர உபதேசம், அந்த தீட்சை, சமய தீட்சை பெற்று 4 முதல் 5 வருடங்கள் அந்த அனுஷ்டானங்களை அனுஷ்டித்தவருக்கு தான் அடுத்த விஷேட தீட்சையாக சிகார மந்திரத்தை தூங்கக்கூடிய பஞ்சாட்சரம் சொல்லப்படும். சிகாரத்தை தூங்கக்கூடிய பஞ்சாட்சரம் விஷேட தீட்சை. விஷேட தீட்சை 10-11 வருடம் அனுஷ்டித்தவர், சிவபூஜை சிறப்பாக செய்தவர், குருவினுடைய நேரடி கண்காணிப்பில் ஒருவரிடம் இருந்தால் அவருக்கு அதுக்கப்புறம் குரு வந்து சங்கற்பம் செய்வார். நிர்வாண தீட்சை செய்யலாம் செய்ய வேண்டாம், குருவினுடைய உத்தரவின் வண்ணம் அந்த நிர்வாண தீட்சை செய்யப்படும். அதுபோல சபீஷத்திலையும் சமய விஷேட நிர்வாணம். இதில் அபிஷேகம் என்று சபீஷ தீட்சையில் 4வதாக ஒன்று இருக்குது, அது ஆச்சாரியத்தன்மை. சமய விஷேட நிர்வாணம் எடுத்தது வந்தா சாதகர்கள். சாதகர்கள்னா இப்போ நம்ம சந்திக்கிறோம்ல சாதனவியல், இறைவனை வணங்கக்கூடிய சாதனங்களை எல்லாம் பெற்று அந்த சாதனங்களை பின்பற்றக்கூடிய அதிகாரத்தையுடைய சாதகர்கள். அபிஷேகம் என்றால் ஆச்சாரிய உரிமை பெற்றவர்கள், அவர்கள் ஏனையோருக்கு தீட்சை செய்து வைக்கக்கூடிய அதிகாரத்தை பெறுவார்கள். அப்போ அவங்க அபிஷேகப்பட்டிருப்பாங்க. சமய விஷேட நிர்வாணத்திலிருந்து இன்னொரு ஆச்சாரியரால் அந்த ஆச்சாரிய அபிஷேகம் செய்யப்பெற்றவர் தான் அந்த அபிஷேக தீட்சை உடையவராக இருப்பார். இப்போ அவர் மற்றவங்களுக்கு அபிஷேகம் செய்து மற்றவங்களுக்கு சமய விஷேட நிர்வாண தீட்சையெல்லாம் வழங்கக்கூடிய அதிகாரத்தை பெற்றவராக இருப்பார். அடுத்த பாடல சொல்றார், யார் யார் நிர்பீசத்துக்கு தகுதியானவர்கள், யார் யார் சபீசத்துக்கு தகுதியானவர்கள் என்று. பாலரோடு வாலீசர் விருத்தர் பனிமொழியார் பல போகத்தவர் வியாதிப்பட்டவருக்கு பண்ணும் சீலமது நிர்பீசம். சமயாச்சாரம் திகள் சுத்தி சபையி புத்திரர்க்கு நித்தத்து 7 அதிகாரத்தை ஏற்றி தானும் எழில் நிரதிகார என இரண் என நின்று இரண்டாய் விளங்கும் சாலனிகள் தேக பாதத்தினோடு சத்திய நிர்வாணம் என சாற்றும் காலே. இப்போ யாருக்கு நிர்பீஜ தீக்கை செய்யப்படுகிறது என்றால் குழந்தைகள், பாலர்கள், வாலிய பருவத்தில் இருக்கக்கூடியவர்கள், வயதானவர்கள், விருத்தர்கள், பனிமொழியார் பெண்கள், பல போகத்தவர், இன்னும் பல்வேறு போகங்களை அனுபவிக்கக்கூடிய இவ்வளோ உலகில் இருக்கக்கூடியவங்க அதே நேரத்தில் வழிபாடும் பண்ணுவாங்க, ஆனால் போகிகளாக இருப்பாங்க, பெரிய போகிகளாக இருப்பாங்க, வியாதிப்பட்டவர்கள், நோய்வாய் உடையவங்க, இவங்களுக்கு அவங்களுடைய பக்குவத்தை அறிந்து உரிய தீட்சை செய்யும் போது அவர்களுக்கு நிர்பீஜ தீட்சை தான் செய்யப்படும். பிராவம் இல்லாமல் பீஜம் இல்லாமல் தான் செய்யப்படும், அவர்களுக்கு இதுதான் செய்யப்படும். ஏன்னா அவங்களுக்கு வந்து பெரிய நிலையில் சைவ சமய ஒழுக்க நெறி நித்திய அனுஷ்டானம் இதெல்லாம் செய்யக்கூடிய அவங்களுக்கு அந்த ஆற்றல் இல்லாதவர்கள், அதனால அவங்களுக்கு நிர்பீஜ தீக்கை. சமயாச்சாரம் நிகழ் சுத்தி சமய புத்திரருக்கு நித்தது 7 அதிகாரத்தை ஏற்றி தானும் எழில் நிரதிகார என நின்று இரண்டாய் விளங்கும். இப்போ இந்த நிர்பீஜ தீட்சையில வந்து கொடுக்கப்படுற அந்த தீக்கை பெறக்கூடியவங்க வந்து அவர்கள் வந்து நித்திய வழிபாட்டுக்கு மட்டும் உரியவர்கள். நித்திய வழிபாடுனா தினந்தோறும் அவங்க செய்ய வேண்டிய வழிபாடு மட்டும் அவங்க செய்ய முடியும். வழிபாட்டில் நித்தியம், நைமித்தியம், காமியம் என்று மூன்று முறை இருக்கு. நித்திய வழிபாடு தினந்தோறும் செய்தாக வேண்டிய வழிபாடு, சிவபூஜை செய்கிறதா இருந்தாலும் அனுஷ்டான சந்திகள் 3 வேளை சந்தி செய்கிறது இல்லை நித்தியமாக செய்கிறது. நைமித்திய வழிபாடு சிறப்பு வழிபாடு, இப்போ சூரிய கிரகணம் என்று ஒரு சிறப்பு பஞ்சாட்சரம் செய்வது, இன்னும் முக்கியமான திருவாதிரை என்று இந்த வழிபாடு செய்யப்படுது, இது போன்ற அதிகாரத்தை பெற்றது நைமித்திய வழிபாடு. காமிக வழிபாடுங்கிறது ஒரு பயனை வேண்டி விரும்பி செய்யக்கூடியது, ஒரு சிறப்பு வழிபாடு. இப்போ ஒரு நம்ம ஒரு சிவஞா ஒரு பெரிய முக்கியமான ஒரு ஹோமம் பண்ண வேண்டும், அந்த எல்லா உலக நலன் கருதி செய்ய வேண்டும், இது போன்ற வழிபாடெல்லாம் காமிய வழிபாடு. இந்த காமிய வழிபாடு செய்யக்கூடிய அதிகாரம் இவங்களுக்கு கிடையாது. நித்திய இப்போ நம் போன்றவர்களுக்கெல்லாம் என்ன வழிபாடு தான் செய்ய அதிகாரம் உண்டு, நித்திய அதிகார நித்திய வழிபாடு செய்ய மட்டும்தான் நமக்கு உரிமை. நம்ம போய் காமிக வழிபாடெலாம் ஏற்ற முடியாது, நம்ம போய் நைமித்திய வழிபாடும் ஏற்ற முடியாது. இருந்தாலும் குருவருடைய குருநாத உத்தரவு கொடுக்கும்போது அவர் திருவருளின் துணை கொண்டு நம்ம சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் வழிபாடெலாம் அனுஷ்டிக்கிறோம். அதெல்லாம் நைமித்திக வழிபாட்டிலலாம் வந்துடும். தானும் எழில் நிரதிகாரி இரண்டு. அப்போ அதிகாரி நிரதிகாரன்னு ரெண்டு இருக்குது. இப்போ யாருக்கு அதிகாரம் வரும் அப்படின்னா, சபீஷ தீட்சை பெற்று அதில் அபிஷேகம் பெற்றவங்களுக்கு தான் இந்த எல்லா அதிகாரம் வரும். நித்திய நைமித்திய காமிய வழிபாடு யாருக்கு வரும் அப்படின்னா, சபீஷ தீட்சையில் நான்கு வகை தீட்சையும் பெற்றவங்களுக்கு தான் அந்த ஒரு அதிகாரம் வரும். கடைசியில் இந்த நிர்வாண தீட்சையை சொல்லும்போது, நிர்வாண தீட்சை சத்திய நிர்வாணம் என சாற்றுங்காலே அப்படி சொல்லும்பொழுது இங்கே என்ன ஆயிருது, இங்கே இரண்டு வகை தீட்சை, நிர்வாணத்தில் ரெண்டு வகை இருக்குது. சத்தியோ நிர்வாணம் அசத்தியோ நிர்வாணம் என்று இரண்டு வகை தீட்சை நிர்வாண தீட்சையில் இருக்கு. சத்தியோ நிர்வாண தீட்சை அப்படின்னா, நிர்வாண தீட்சை செய்த உடனேயே முக்தி கிடைச்சிடும். குருநாதர் நிர்வாண தீட்சா மந்திரத்தை சொன்ன உடனேயே நெட்டை கை கூடிடும், சிவபெருமானோடு சாய்ச்சி முக்தி பெற்றுவான். அந்த உபதேசத்துக்காக அந்த உயிர் காத்துட்டு இருக்கு, மற்ற எல்லா பக்குவத்தையும் அது அடைந்து விட்டது. அந்த உபதேசம் பெற்ற உடனே முக்தி அடைஞ்சது தான் சத்தியோ நிர்வாண தீட்சை. நிர்வாண தீட்சை பெற்ற பிறகு ஞானத்தை எல்லாம் பெற்று இந்த உடல் இருக்கும் வரை பிராரத்த கர்மத்தை அனுபவித்து விட்டு அதுக்கப்புறம் இறைவனோடு சாட்சிய முக்தியை பெறுவது அசத்தியோ நிர்வாண தீட்சை. இப்போ இந்த உயிர்களாக பிறந்த நம்ம எல்லாருடைய இலக்கம் எதாக இருக்கணும், நிர்வாண தீட்சை பெற வேண்டும். நிர்வாண தீட்சை பெற்றாதான் நம்முடைய வினை அழியும். நிர்வாண தீட்சையில் தான் சஞ்சித வினை அனைத்தும் அழியும். எரியில இட்ட வித்து போல பல பல கோடி பிறவிகளில் நம்ம செய்த அந்த வினை நிர்வாண தீட்சையில் தான் அந்த சஞ்சீத வினைக்குவியல் அழியும். நிர்வாண தீட்சையை பெற்றதுக்கப்புறம் சிவஞான சித்தியா சாத்திரங்கள்லாம் பெற்று குருவர்களோடு நம்ம அடியார்களோட குருலிங்க சங்கம் வழிபாடு செய்யும்போது ஆகாமியமாக புது வினை வந்து சேராது. நிர்வாணம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் துறந்தவங்களுக்கு தான் அந்த தீட்சை. நிர்வாணம் அந்த வார்த்தையினுடைய பொருளே அனைத்தையும் துறந்து எல்லாத்தையும் துறந்து இனிமேல் சிவபெருமான் தான், சிவமே செல்வம் சிவமே முக்தி வர சிந்தனையே இல்லை என்ற நிலைக்கு போனவங்களுக்கு தான் நிர்வாண தீட்சை. இப்போ விளையாட்டாக பல பேர் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, எடுத்த உடனே நேரடிய நிர்வாண தீட்சை, அப்புறம் தகுதியற்றவர்கள்லாம் பெற்றுக்கிட்டு இருக்காங்க. அது ஆனால் நிர்வாண தீட்சையின் உண்மையான தத்துவம் என்ன அப்படின்னா, அனைத்தையும் துறந்தவர்களுக்கு தான் கொடுக்கப்படுவது நிர்வாண தீட்சை. அந்த பிராரத்தம் கழிந்ததுக்கப்புறம் அவர்கள் வந்து முக்தி அடைவார்கள், இறைவனுடைய திருவடியில் இரண்டரை கலந்து விடுவார்கள். இதற்கு நமக்கு இப்போ நம்முடைய புராணங்களில் ரெண்டு சான்று இருக்கு. திருவோத்தூர் இப்போ முதல்ல வந்து அசத்தியோ நிர்வாண தீட்சைக்கான உவமையை பார்த்துருவோம். திருவோத்தூர் திருத்தலத்தை திருஞான சம்பந்த பெருமான் எழுந்துருளும்போது, தன் திருக்கூட்டத்தோடு எழுந்துருளும்போது, இப்போ திருவோத்தூர் இருக்கக்கூடிய அடியவர் ஆண்டு பிள்ளையிடம் வந்து முறையிடுகிறார், சுவாமி ஓ திருவோத்தூர் வேதபுரிசு பெருமானுக்காக நான் பனைமரங்களை நட்டு வைத்தேன், எல்லா பனைகளும் ஆண் பனைகளாகவே இருக்கிறது, எந்த பனையுமே வந்து பழம் கொடுக்கல, பணம் பலம் கொடுக்கல சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுறதுக்கு. இதை வந்து அங்கே இருந்த சமணர்கள் வந்து எள்ளி நகையாடுகிறார்கள், என்னப்பா உங்கள் சிவபெருமான் சக்தியோடையவர்னு சொல்கிறீங்க, அவருக்காக பண்ணுறீங்க, எல்லா பணையும் இப்படி பாது ஒரு பணம் கூட காய்க்க மாட்டேங்குத அப்படின்னு சொன்ன உடனே எள்ளி நகையாட்டோம்னா வருத்தம் தாங்காமல் திருஞான சம்பந்த பெருமான்கிட்ட முறையிடுறார். இப்போ திருஞான சம்பந்த பெருமான் பூத்தேர்ந்தாயனே என்ற பதியத்தை பாடுறார், பாடி அருளி செய்கின்றார். அதில் குறும்பை ஆண்பனை ஈன்குலை ஓத்தூர் அரும்பு கொன்று அணிந்த அடிகளைன்னு படி பதியத்தை நிறைவு செய்வார். அது செய்யும் பொழுது அந்த ஆண் பனை குலை இன்று பெண்பனையாக மாறிவிடும். அப்போ அது சேக்கலா பெருமான் பதிகத்தில் இருக்கும். அது சேக்கலா பெருமான் சொல்லும்போது, பிள்ளையார்த்தம் திருவாக்கில் பிறத்தலால் அத்தாளமும் முன்பு உள்ள பாசம் விட்டகல. அந்த பனைமரம் செய்த புண்ணியம் திருஞான சம்பந்தருடைய திருவாயில் அது அது வந்தது. குறும்பை ஆண்பனை ஈன்குலை ஓத்தூர், இப்போ பிள்ளையாத்தன் திருவாக்கில் பிறத்ததுனால அதுக்கு ஒரு புது பிறவி. இப்போ அங்கே நடந்தது அசத்தியோ நிர்வாண தீட்சை. முன்பு உள்ள பாசம் விட்டகலன்னா எல்லா சஞ்சீதவினையும் போயிடுச்சு, ஒளியா பிறவி தன்னை ஒழித்து, இனி அடுத்த பிறவி கிடையாது. கொள்ளும் நீர்மை காலங்கள் கழித்து மீதி இருக்கக்கூடிய காலங்களில் பணம்படத்தை ஓத்துரு பெருமானுக்கு நைவேத்தியமாக கொடுத்து கொடுத்து சிவப்பணி செய்து பிரார்த்தத்தை கழித்து சிவமே கூடினவால் வள்ளலார் மற்றும் வாய்மை கூறின் வரம்பெண்ணா. திருஞான சம்பந்த பெருமானோட பெருமையை சொல்லணும்னா அதுக்கு நான் வரம்பு இருக்கா, அதுக்கு வரம்பு வைக்க முடியுமா என்று சேக்கலா பெருமான் அற்புதமாக சொல்லுவார். இப்போ இந்த எடுத்துக்காட்டு எதுக்குரியது, அசத்தியோ நிர்வாண தீட்சைக்கு இது எடுத்துக்காட்டு. நிர்வாண தீட்சையை பெற்றாச்சு, சஞ்சீதேவனை எல்லாம் அகன்றது, ஆனாலும் முழு உடனே முக்தியடையில மீதி இருக்கக்கூடிய பிராரத்த காலங்களுக்கு அந்த வினை சுவாமிக்கு தொண்டு செய்து அந்த காலம் முடிந்தவுடனே அந்த பானை முக்தி அடைந்தது. இதான் அசத்திய நிர்வாண தீட்சை. சத்தியோ நிர்வாண தீட்சை அன்பர்களுக்கு ஞாபகம் இருக்கா? பல முறை சிந்தித்திருக்கிறோம். ஸ்ரீமாபிசவாச்சாரியர் வந்து பெற்றான் சாம்பானுக்கு அருள் செய்தது. திருத்தில்லையில தில்லையம்பதிக்கு கொஞ்சம் பக்கத்தில் கொற்றவன் குடியில் உமாபதி பெருமான் சந்தான பரமாச்சாரியரில் நான்காவதற்கு வரக்கூடிய உமாபதி சிவாச்சாரியார் திருமடம் அமைத்து அடியவர்களுக்கு பக்குவம் வாய்ந்த ஆன்மாக்களுக்கு குரு உபதேசம் செய்து கொண்டு திருப்பணம் சிவப்பணி செய்து கொண்டிருக்கின்றார். அப்போது தில்லை பெருங்குத்த பெருமானுடைய ஆலயத்திலே தினந்தோறும் மடப்பள்ளிக்கு வந்து விறகு வெட்டி கொடுக்கக்கூடிய ஒரு சிவபக்தர், அவருடைய திருநாமம் பெற்றான் சாம்பான் என்றது. தினந்தோறும் தில்லை கூத்தருக்கு வந்து அவர் வந்து விறகு வந்து கொடுத்துட்ருப்பார். மடப்பள்ளிக்கு சுவாமிகிட்ட வந்து முக்தி வேணும்னு கேட்டுட்ருப்பார், விண்ணப்பம் செய்து கொண்டிருப்பார். ஒரு நாள் தில்லை கூத்தரே நேரில் வந்து சுவாமிக்கு அவருக்கு ஒரு சீட்டு கொடுப்பார். இங்கே தான் சிறப்பு. இங்கே தான் இந்த நம்ம அந்த சித்தியால் சிந்தித்த அந்த பாடல் என்னென்றால், தரையில் ஆசான் மூர்த்தி ஆதாரமாகி தரித்து ஒழிப்பன் மலம். சுவாமி வந்து இந்த சகலர்களுக்கு பூ உலகில் இன்னொரு ஆச்சாரியர் வாயிலாக வந்து தான் மரண சட்டை தாங்கி வந்து அருள் புரிவார் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. வெற்றான் சாம்பான் விண்ணப்பம் செய்த உடனே தில்லை கனக சபையிலேருந்து அவருக்கு ஒரு சீட்டு வருது. இந்த விழு திருவருளால் அவர் கண்மணியே வந்து நிற்கிது அந்த சீட்டை. அப்போ அசரீரியாக சாமி சொல்கிறார், கொற்றவங்குடியில் போய் உமாபதி சிவாச்சாரியிட்ட போய் இதை கொடு, உனக்கு தேவையானதை அவர் செய்வார். அந்த பெற்றான் சாம்பானாருடைய அந்த பக்குவம் இருக்க, அதை ஒரு கோடியாக பிரித்து, அதை பிரித்ததை ஒரு கோடியாக பிரித்து, அதை பிரித்ததை 10 கோடியாக பிரித்து, அதை ஒரு 10,000 கோடியாக பிரித்து, அதை ஒரு 100 கோடியாக பிரித்து, அதில் ஒரு பக்குவம் நமக்கு வந்துடாதா? அந்த பக்குவம் என்னென்னா, கொடுத்த அந்த சீட்டை பார்க்கக்கூட இல்லை, கொடுத்த அந்த சீட்டை பார்க்கக்கூட இல்லை. இதே மாதிரி தான் பானபத்திரரும் ஆலவாயில். ஆலவாய் என்ன, அவர் வறுமையில் இருக்கும்போது இந்த திருமுகந்தாரம் போய் சேரமான் பெருமாள் நாயனார் நீ போய் பார், உனக்கு தேவையான செய்வார். சிவபெருமான் கொடுத்து அப்படியே சிறமையில் வைத்தார், அப்படியே போயிட்டார். சுவாமி என்ன எழுதியிருக்கிறார் அந்த ஆசை அதெல்லாம் கிடையாது. என்ன அப்படி இந்த ஆர்வம், தேவையற்ற ஆர்வம் அதெல்லாம் கிடையாது, பக்குவான் மக்களுக்கு இருக்காது. பெற்றான் சாம்பான் விறகு வெட்டி சாமிக்கு பணி செய்யக்கூடியவர், பெரிய தீட்சையெல்லாம் பெற்று சிவ பூஜை பண்ணி சித்தாந்தங்கள்லாம் கற்றவர் இல்லை. அப்போ பல பிறவிகள் அவர் செய்த தவத்தினுடைய பலன் அங்கே கை கொடுத்து இதெல்லாம் முற்பிறவில் செஞ்சுருக்காரு, இல்லைன்னா சும்மாலாம் கிடைக்காது. சுவாமி அந்த திருமுகம் கொடுத்த உடனே எடுத்துகிட்டு போகிறாரு குற்றவன்குடிய திருமடத்துக்கு. போன உடனே எனக்கு இப்படி செவ்வு தில்லை பெருங்குத்தரே சிட்டு கொடுத்தாருன்னு யார்ட்டையுமே சொல்லலை. குருமடத்துக்கு போனார், நம்ம முதல்ல பணி செய்வோம், தில்லை பெருமாள் இவ்வளோ நாளாக சிவத்துக்கு செய்த பணியை குருநாதருக்கு செய்வோம் என்று குருமடத்தில் உள்ள அந்த மடப்பள்ளிக்கு அவர் தினந்தோறும் விறகு வெட்டி கொடுக்குறார். இவ்வளோ காலமாக தில்லை கூத்தருக்கு செய்த அந்த பணியை கோமதி சிவாச்சாரியாருக்கு தொண்டு செய்கிறார் அவர். ஒரு நாள் மாகேஸ்வர பூஜை தாமதமாயிருது திருமடத்தில். மாகேஸ்வர பூஜை வந்து இப்போ 12 மணிக்குள்ளே செய்தாகணும் விதி. நம்பிகள் பெருமானே சொல்லுவார், தாளாது அமுது செய்வி என்று. நாட்கூறுதனில் அமுது செய்வித்தார் திருவள்ளிமலையில் திருஞான சமுத்த பெருமானுக்கும் சொல்லுவார், சைக்கிளா பெருமான் அப்பர பெருமானுக்கும் அவன் ஆல்டே பிள்ளையாக இருக்கும். அந்த நாட்கூரில் மாகேஸ்வர பூஜை அது முடியது தொடங்கிறதுக்குள்ளே செய்து முடித்துடும். கொஞ்சம் தாமதமான உடனே உமாபதி சிவாச்சாரியார் மடத்தில் உள்ள பணியாளர்களை அழைத்து என்ன காரணத்தால் அப்படி தாமதிக்க இப்படி இது குற்றமாகிவிடும் அப்படின்னு விசாரணை செய்கிறார். ஏன்னா அந்த குற்றம் மீண்டும் நிகழ்ந்து விடக்கூடாது அப்படிங்கிறதுக்கா. அப்போ விசாரிக்கும் போது விறகு வருவதுக்கு தாமதமாயிருச்சு, அதனால் அமுது செய்யறதுக்கு தாமதமாயிருச்சு. யார் விறகு கொண்டு வர? பெற்றான் சாம்பான். அலைங்க அவரை பார்க்கணும் அப்படிங்க. அப்போ தான் போய் பார்க்குறாரு. பாருங்க, நல்ல அன்பர் பெருமக்களே, நீங்கள் நல்ல சிந்திச்சு பாருங்க. திருமடத்தில் போய் குருநாதர் பக்கத்தில் முண்டி அடித்து நிற்கிறது பெருமையே இல்லை. அவர் மேலே ஆத்மார்த்தமாக நீங்கள் என்ன அன்பு வைத்திருக்கிறீங்களோ அதுதான் உங்களை பாதுகாக்கும். மீண்டும் மீண்டும் சொல்கிறது தான், நம்ம செய்ய வேண்டிய பணி ஆச்சாரியருக்கு தெரியணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை, தெரியவே இல்லை. சுவாமி தெரிஞ்சால் போதும், அவருக்கு தெரிஞ்சாலும் அவர் தான் அவருக்கு தெரியும் அவர் என்னென்ன கூட்டுறமோ அப்படி கூட்டி வைப்பார். நம்ம அதுக்காக சிரமப்பட்டு அதற்காக விளம்பரத்துக்காக ஒரு ஆளை தயார் பண்ணி சில நேரங்கள் அப்படி கிடைக்காட்டாலும் நாமளே வெட்கமெல்லாம் போய் பேசுறது எல்லாம் ரொம்ப 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 கீழ்நிலையில் உள்ளது. அதை செய்யக்கூடாது. செய்கிறவங்க செஞ்சுட்டு போட்டோம், அது அவங்களுடைய நிலை. யாரையும் திருத்ததுக்காக நம்ம உள்ளத்துக்கலாம், நாம் நம்மளை திருத்திக்கணும், அதுதான் முக்கியம். அப்போது அவரை வணங்கி கொண்டு நீங்கள் யாருன்னு கேட்ட உடனே தில்லை பெருங்குத்தர் இப்படி இந்த சீட்டு மட்டும் கொடுக்க சொன்னார். தில்லை பெருங்குத்தரா அப்படின்னு பார்க்குறாரு சுவாமிசிவாச்சாரியவங்களாம். நியாயம் அவங்க இப்பேற்பட்ட ஆச்சாரியர், அவங்களாம் மறைஞான சம்பந்தத்தை உபதேசம் பெற்றவங்க, சித்தாந்த அட்டம் அருளி செய்தவர்கள். பார்த்த உடனே சாமியோட கடிதம் அந்த திருமுகம், அடியார்க்கு எளியன் சாமி எப்படி தோகிறார் பாரு, அடியார்க்கு எளியன் தில்லை சிற்றம்பலவன் கொற்றம் குடியாருக்கு எழுதிய கைச்சீட்டு, படியின் மிசை பெற்றான் சாம்பானுக்கு பேதமர தீக்கை செய்து முத்தி கொடுக்க முறை, சிவபெருமானுடைய ஆணை அது, பரம்பரனுடைய ஆணை, கனகசபையிலேருந்து வந்த ஆணை அது. மாபி சிவாச்சாரியாருக்கு அப்படியே புல்லரிக்கிறது. மேற்பட்ட யானையாக இருந்தால் இது சுவாமியே வந்து இப்படி சொல்லுவார் அவருக்கு தீட்சை செய்யணும். உடனே அவர் அழைச்சிட்டு வர்ற மாபதி சிவாச்சாரியை அடுத்த நொடியை தாமதிக்காமல் அவருக்கு நிர்வாண தீட்சை செய்து வைக்கிறார். அப்புறம் சொல்லும்போதே புல்லரிக்குது. நிர்வாண தீட்சை செய்த உடனே அப்படி கொஞ்சம் லைட்டாக ஒரு சாம்பல் விழுந்தது அவ்வளோதான், அப்படியே ஒரு ஒளி அவர் உடல்லேருந்து வெளியே போச்சு, இந்த உடல் அப்படியே மறைஞ்சு போச்சு. இதுக்கு பேர் தான் சத்யோ நிர்வாண தீட்சைங்கிறார். முக்தி தீட்சை பண்ண உடனே முக்தி கிடச்சிரும். நமசாந்தி சுவாமிகள் மறைஞான தேசிகருக்கு திருவாடுதுறையில் அபிஷேகம் பண்ணும்போது குருநாதர் அமர்ந்த இடத்துல நானா அப்படின்னு நினைக்கிறாரு, முக்தி கிடச்சிச்சு. குரு அமர்ந்த பீடத்தில் நம்மளா அப்படின்னு நினைக்கிறாரு, அதுக்கு மேலே அந்த உலகத்தில் ஒரு இடம் இல்லை என்ற வந்துட்டு சுவாமி திருவடி சேர்த்துட்டார். அதே மாதிரி தர்மயாதினத்துலேயும் இதெல்லாம் வந்து ரொம்ப நம்ம எண்ணி எண்ணி அனுபவபூர்வமாக உணர்ந்து அப்படியே ஆனந்தமாக நம்ம நினச்சி பார்க்கணும். இப்போ ஏற்பட்ட சமயத்தை நம்ம சார்ந்திருக்கிறோம், இப்போ ஏற்பட்ட ஆச்சாரியர்கள் வந்த பரம்பரையில் நம்ம இருக்கிறோம். சுவாமிக்காக எவ்வளோ அடியார்கள், எவ்வளோ இப்பேற்பட்ட ஆச்சாரியர்கள் இருந்திருக்காங்க, நம்மளும் விளையாட்டாக இருக்கிறோம். பரம்பரனேன் என் பல அடியாரோடு என் படிரும் விரும்பறனேன்னு மாணிக்கவாசகர் சுவாமி சொன்ன மாதிரி தான் முக்தி கொடுத்துடுறார். இதுதான் சத்யோ நிர்வாண தீட்சை. பெற்றான் சாம்பானுடைய மனைவிக்கு இது தெரியல, அவள் ஒரு பேதை, என் கணவரை கொலை செய்து விட்டார்கள் என்று அரசன் எடுத்து சென்று முறையிடுகிறார். முறையிட்டோன்னு அரசன் நீதி செய்ய தர்ம பரிபாலனம் செஞ்சாகணும். குற்றங்குடியாருடைய திருமணத்துக்கு வர்றார். ஆனால் மோவாதியரை பற்றி அவருக்கு தெரியும், சுவாமி உங்களுடைய பெருமை உலகம் அறிந்தது, இருந்தாலும் இப்படி ஒரு வழக்கு வந்திருக்குது, அதுக்கு நீங்கள் தான் அருள் செய்ய வேண்டும்னு உணர மாவதியார் அருள் செய்கிறார். அவர் இறைவனுடைய ஆணை, அதற்கு நாம் நிர்வாண தீக்கை செய்தோம், முக்தி அடைந்து விட்டார். அப்போது இந்த வழக்கை நிறுத்தி வைக்கணும் அப்படின்னா எல்லோரும் இந்த வழ எல்லோரும் அறியும் வண்ணம் இன்னும் ஒருவருக்கு நிர்வாண தீட்சை செய்து வைத்து அவர்களுக்கும் முக்தி கொடுத்தா தான் இந்த வழக்கு நிற்கும். கேட்டவுடனே சொல்லிட முடியுமா எல்லாருக்கும், அதுக்கு பத்து பக்குவம் வேணுமே, பக்குவம் இருந்தாங்கன்னு கொடுக்க முடியும். சாமி அப்படியே பார்க்குறாரு எல்லாரையும், எல்லாம் பாதி பேர் பயந்து ஓடா நமக்கு தீட்சை பண்ண நம்ம பிறகு போயிருமோன்னு. யாருக்கும் தகுதி இல்லை, நிர்வாண தீட்சை மந்திரத்தை பெறக்கூடிய தகுதி அங்குள்ள யாருக்கும் இல்லை. அப்போ தினந்தோறும் சுவாமி சிவபூஜை செய்யக்கூடிய அந்த சிவபூஜையினுடைய நிர்மாலிய ஜலம் வரக்கூடிய அந்த இடத்துல ஒரு சாதாரண முள்ளிச்செடி இருக்கு. இந்த நிர்மாலிய ஜலத்தை தினந்தோறும் அந்த நிர்மாலிய ஜலத்தை சார்ந்திருந்து வாழ்ந்து வளரக்கூடிய ஒரு முள்ளிச்செடி, அதுக்கு அந்த பக்குவம் இருக்குது. ஏன்னா அந்த நிர்மாலிய ஜலத்தில் இருந்த அந்த முள்ளிச்செடிக்கு முக்தி கொடுக்குறார் சுவாமி. அப்படியே அதே போல் அப்படி சாம்பலாகி உடல் விழுந்தது, அப்படி ஒரு ஒரு ஒளிவட்டம் அப்படியே பறந்து போச்சு. அப்போ அந்த வழக்கு முடித்து விட்டார். இது சத்யோ நிர்வாண தீட்சை. இப்போ இந்த அசத்தியோ நிர்வாண தீட்சை வந்து திருவாத்தூரில் திருஞான சம்பந்த பெருமான் பனைமரத்துக்கு அருளி செய்தது, ஆண் பனையை பெண் பனையை ஆக்கியது. அது வந்து அசத்தியோ நிர்வாண தீட்சை. சத்யோ நிர்வாண தீட்சை பெற்றான் சாம்பானுக்கும் முள்ளிச்செடிக்கும் ஆவிசுவாச்சரியார் அருளி செய்த அந்த நிகழ்வு. அடுத்த பாடல், ஓதி உணர்ந்து ஒழுக்க நெறி இழுக்கா நல்ல உத்தவர்க்கு செய்வது உயர் பீஜம். அப்போ யாருக்கு வந்து பீஜ தீட்சையாக சபீஜ தீட்சை செய்வது அப்படின்னா, சாஸ்திர நூல்களை கற்று தெரிந்து சமய அனுஷ்டானங்களை பின்பற்றக்கூடிய சமய ஒழுக்கம்னா அந்த ஒழுக்க சமய சந்தி சிவபூஜை இதையெல்லாம் பின்பற்றக்கூடிய அந்த வல்லமை படைத்த பக்குவமுடைய அடியார்களுக்கு செய்யப்படுவது தான் பீஜ தீட்சை உயர் பீஜம். அவர் தம்மை நீதியினால் நித்திய நைமித்திய காமித்தின் நிறுத்தி நிரம்பு அதிகாரம் நிகழ்த்துவதும் செய்து சாதக ஆசிரியருமாக்கி வீடு தெரிவிக்கும். அவர்களுக்கு இந்த நிர்பீஜ தீட்சை பெற்றவங்களுக்கு மட்டும்தான் இந்த நித்திய நைமித்திய இந்த நைமித்திய காமிக வழிபாட்டுக்கான அதிகாரமும் உண்டு. அது குருவருடைய ஆணையின் வண்ணம் அதை செய்யலாம். அதில் சாதகர் ஆசிரியர் என்று ரெண்டு வகை, நிர்வாண தீட்சை பெற்ற சமய விஷேட நிர்வாணம் பெற்றவங்க சாதகர்கள், சமய விஷேட நிர்வாணத்தோட அபிஷேகம் பெற்றவங்க ஆசிரியர்கள். உலோ சாதக ஆசிரியரமாக்கி வீடு தெரிவிக்கும் உலோக சிவதர்மணி என்று இரண்டாம் ஆதலினால் அதிகாரயாம் சமய விஷயட நிர்வாண அபிஷேகம் இவற்று அடங்கும் என்றே. அதுல ரெண்டு வகை இருக்கு, லோக தர்மணி சிவதர்மணி என்று. இந்த நிர்வாண தீட்சை செய்யும் பொழுது, நிர்வாண தீட்சை செய்து சமய அபிஷேகங்கள்லாம் செய்யும் அபிஷேகங்கள் செய்யும் பொழுது சிகாட்சேதம் செய்து, அதாவது முடிய நீக்கி அவர்களுக்கு உரிய அந்த தீட்சை செய்வது வந்து அவர்கள் என்ன சொல்லுவாங்க, சிவதர்மணி என்று சொல்வார்கள். அது யாருக்கு செய்யப்படும், துறவியர்களுக்கு. துறவியர்களுக்கு உலக போகத்திலே இருந்து கொண்டு இல்லறத்தில் இருந்து கொண்டு சிவபக்தி செய்யக்கூடிய நம் போன்றவர்களுக்கு செய்யக்கூடிய அந்த தீட்சையிலே தீட்சையை பெறுறவங்களை என்ன சொல்லுவோம் அப்படின்னா உலோக தர்மணி. ஏன்னா நம்ம லோகத்தோடு கலந்திருக்கக்கூடியவங்க, உலக போகங்களை அனுபவித்து கொண்டு அதோடு வழிபாடு செய்யக்கூடிய நம்ம, நமக்கு வந்து சிகாசேதம் கிடையாது. நம்ம முடிய தீட்சையின் அப்போ நமக்கு முடியெடுக்கிறது மரபில்லை. துறவியர்களுக்கு அந்த சிகாசேதம் சொல்லக்கூடிய அந்த முடி எடுக்கக்கூடிய ஒரு மரபு உண்டு. அந்த முடி எடுக்கும் பொழுது அது அவர்கள் சிவதர்மணி என்று அழைக்கப்படுவார்கள். எல்லாத்தையும் திறந்துட்டாங்க, உலக போகம் அவங்களுக்கு கிடையாது. நமக்கு இன்னும் உலக போகம் இருக்குது, இல்லற தர்மத்தில் இருக்கும்போது உலக போகமும் சேர்ந்துருக்காங்க, நம்ம வந்து உலக தர்மணி என்று அழைக்கப்படுகிறோம். இப்போ இந்த சபீசி தீட்சை பெற்றவங்களுக்கு தான் அந்த அதிகாரம் உண்டு. மூன்று அதிகாரமுமே, நித்திய நைமித்திய காமிக வழிபாடு செய்யக்கூடிய மூன்று அதிகாரம் சபீசி தீட்சை பெற்றவங்களுக்கு தான் உண்டு. இப்போ யாருக்கு அந்த நிர்பீஜ தீட்சை என்றால், அப்போ முன்னமே சிந்தது போல குழந்தைகள், வாலிபர்கள், வயதானவர்கள், பெண்கள், உலக போகிகள், நோய்வாய்ப்பட்டவர்கள், இவர்களுக்கெல்லாம் நிர்பீஜ தீட்சை செய்யப்படும். அவங்க வந்து தினந்தோறும் அனுஷ்டானம் செய்யணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா அவங்களால செய்ய முடியாது, அது அறிந்துதான் ஆச்சாரிய அந்த தீட்சை அவங்களுக்கு கொடுக்குறார். அந்த பீஜம் கொடுக்காம மந்திரத்தை மட்டும் சொல்கிறோம், அவங்களால இயன்றளவு செய்தவா போதும். இப்போ 65 வயதுல 70 வயதுல தீட்சை பெறவங்களாம் இருக்காங்க, அவங்களாலாம் தீட்சையை அவங்களால அனுஷ்டிக்க முடியாது, நித்திய கர்மங்கள் செய்ய முடியாது. அதனால அவர்களும் உயிரடையணும் அப்படிங்கிறனால அவங்களுக்கு அந்த ஈடுபாடு, அந்த அன்பெல்லாம் இருக்கும், ஆனால் செய்ய முடியாது. அவர்களுக்காக வைக்கப்பட்டது அந்த ஒரு தீக்கிய வகை. அடுத்த பாடல், அழிவிலா கிரியையினால் ஆதல் சக்திமத்தானாதல் அத்துவா சுத்தி பண்ணி மலமகற்றி ஒளிவிலா சிவம் பிரகாசித்தற்கு ஞானம் உதிப்பித்து உற்பவம் துடைப்பன் அரண் ஒரு மூவர்க்கும் வழிவிலா வழி ஆறாம் மந்திரங்கள் பதங்கள் வண்ணங்கள் புவனங்கள் தத்துவங்கள் கலைகள் கழிவிலாது உரைத்த முறை ஒன்றின் ஒன்று வியாத்தி கருதுகளை சத்தியின் கண் சத்தி சிவன் கண்ணா. பரம்பொருள் குருமூர்த்தியை வந்து அதித்திட்டு நின்று அவருடைய ஆன்மறிவை இடமாக கொண்டு எப்படி சுத்தி செய்கிறாராம் இந்த மந்து. 6 அத்துவாக்கள் நம்ம முதல் வகுப்புலையும் ரெண்டாவது வகுப்புலையும் சிந்தித்தோம், 6 வகை அத்துவாக்கள். அந்த அத்துவாக்கள் என்னென்னா இதுதான், மந்திரம் பதம் வண்ணம் புவனம் தத்துவம் கலை. மந்திரம் வந்து பதத்திலே அடங்கும், பதம் வந்து வண்ணத்திலே அடங்கும், வண்ணம் புவனங்களிலே அடங்கும், புவனம் தத்துவங்களை சார்ந்திருக்கும், தத்துவம் கலைகளிலே அடங்கும். இங்கே மந்திரம்னா என்ன சிந்தித்தோம், பஞ்சபிரம்ம மந்திரமும் ஷடங்க மந்திரமும் சேர்ந்து அந்த 11 வகை மந்திரம் தான். இது நம்ம முதல் சூத்திரத்தை சிந்திச்ச நண்பர்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, அத்துவாக்களை சிந்திக்கும் பொழுது மந்திரம் என்றால் அந்த பஞ்சபிரம்ம மந்திரமும் ஷடங்க மந்திரமும், பதங்கள் என்றால் 81 பதமந்திரம், ஓம் ஹாம் ஓம் யோம வியாபினி என்று சொல்லக்கூடிய 81 பதமந்திரம், வண்ணங்கள் என்றால் 51 எழுத்துக்கள் அக்ஷரங்கள், புவனங்கள் 224 புவனங்கள், தத்துவங்கள் 36, கலைகள் 5. இந்த கலை வேற, புத்தார் தத்துவத்தில் வரக்கூடிய வித்யா தத்துவத்தில் இருக்கக்கூடிய கலை வேற, அந்த கலை வேற, இந்த கலை வேற. இது வந்து நிவர்த்திகளை, பிரதிஷ்டாக்களை, வித்யாக்களை, சாந்திகளை, சாந்திய ரீதிகளை, இது வந்து நம்ம அத்துவான்னு சொல்லுவோம். இந்த கலைகளுக்குள்ள அடங்கியது தான் புத்தார் தத்துவமே. அதை நம்ம விரிவாக அடுத்த உங்களுக்கு ஒரு தனியாக ஒரு அடியின்னு ஒரு அட்டவணை போட்டு வச்சுருக்கேன், இது எளிதாக புரிவதற்காக. மந்திரங்கள் முதல் 5 கலை 5 வியாத்தி, மருவு மந்திரம் 2, பதங்கள் 4, அந்த நிலை எழுத்து 1, புவனம் 108, அவனி தத்துவம் 1, நிவிற்த்தி அயன் தெய்வம், வந்திடும் மந்திரம் 2, பதங்கள் 3, வண்ணங்கள் 4, புறம் 56, தந்திடும் தத்துவங்கள் 21, தரும் பிரதிஷ்டாக்களை மால் அதிதெய்வம் தானா. இப்போ அடுத்த பாடலும் அது அடுத்த பாடலும் அதுக்கு அடுத்த பாடலும் எப்படின்னா, இந்த 5 கலைகள், நிவிற்த்தி கலை, பிரதிஷ்டாக்களை, வித்யாகலை, சாந்திக்கலை, சாந்தி அதீத கலை, இந்த 5 கலைகள்லையும் எந்தெந்த மந்திரங்கள், எந்தெந்த பதம், எந்தெந்த வண்ணம், புவனம் தத்துவம் எல்லாம் அடங்கியிருக்கிறது. அதனுடைய எண்ணிக்கையை மட்டும் சொல்றார், அதனுடைய எண்ணிக்கையை மட்டும் அடுத்து நம்ம மூணு பொழுதையும் தொடர்ந்தே பார்த்தோம். அது சொல்றதா அது. வித்தையின் மந்திரம் 2, பதம் 4, 5, விரவம் 7, 27, தத்துவம் 1, 7, தங்கும் அதிதெய்வம். அதனுடைய அதிதெய்வத்தையும் சொல்றார். அதனுடைய அதிதெய்வம் மாலையின் இப்ப அடுத்து உருத்ரன். அதிதெய்வம் தாவில் உருத்ரன் ஆகும். சாந்தி தண்ணில் வைத்தன மந்திரம் 2, பதங்கள் 11, வண்ணம் 1, 3, புறம் 18 ஆகும். உத்தமமாம் தத்துவமும் 1, 3 ஆகும். உணரில் அதிதேவதையும் உயர் ஈசனாமே. சாந்தி அதீதகலை தண்ணில் மந்திரங்கள் தாம் 3 பதம், 3 அக்கரங்கள் 16, வாய்ந்தபுரம் 3, 5, தத்துவங்கள் 2 மருவும், அதிதேவதையும் மண்ணு சதாசிவராம். எய்ந்த முறை மந்திரங்கள் 11 பதங்கள், 81 அக்ஷரங்கள், 51 ஆகும். ஐந்துபுரம் 200 24, புறம்னா புவனங்கள், இங்க புறம்னு சொன்னா புவனங்கள், ஐந்துபுரம்னா புவனங்கள், 200 24, 224. அறிதரு தத்துவம் 36, கலை 5. இப்போ உங்களுக்கு நான் கொடுக்குற வீட்டுப்பாடம் என்ன அப்படின்னா, அடுத்த வகுப்புல இந்த பாடல் எண் 259, 260, 261, இந்த 3 பாடலையும் அன்பர்கள் நல்லா படிங்க. இங்கே சிந்தனைக்கு எதுவுமே கிடையாது, எண் தான், கணக்கு தான், ரொம்ப எளிமையாக கொடுத்துருக்கேன். ஒரு அட்டவணை மாதிரி போட்டுவிங்க, மந்திரம் பதம் வண்ணம் தத்துவம் அந்த புவனம் தத்துவம் கலைன்னு போட்டு எந்தெந்த கலையில் எத்தனை மந்திரம் என்னைக்கு மட்டும்தான் உங்கள்கிட்ட வந்து நான் அடி என்ன என்னென்ன மந்திரம்னு கேட்குறேன், மந்திரங்களோட பேர் சொல்ல வேண்டாம். எந்தெந்த கலைகளில் எத்தனை மந்திரம், எத்தனை பதம், எத்தனை புவனம், அதெல்லாமே அந்த மீதி இருக்க 5 சேர்த்து ஒரு அட்டவணை மாதிரி போட்டுருங்க. அப்போ நிவர்த்திகளை, பிரதிஷ்டாகலை, வித்யாகலை, சாந்திகளை, சாந்தி அதீதிகளை, இந்த 5 கலைக்கும் நீங்கள் மொத்தமாக எத்தனை மந்திரம் வந்துடும். கடைசியில் நம்ம கூட்டி பார்த்தோம்னா என்ன வந்துடும், மொத்த மந்திரம் 11 இருக்கணும், பதம் 81 இருக்கணும், வண்ணம் 51 இருக்கணும், புவனம் 224 இருக்கணும், தத்துவம் 36 இருக்கணும், கலைகள் வந்து 5. புரியுது அன்பர்கள் கடையின்னு சொல்கிறது, பண்ணிட முடியுமா, முயற்சி பண்ணி பாருங்க. அந்த அன்பர்களை நீங்கள் செய்ததுக்கப்புறம் நம்ம எந்தெந்த புவனத்தில் எந்தெந்த கலைகளில் எந்தெந்த தத்துவம் வருது அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் விரிவாக சிந்திக்கலாம். இருந்தாலும் கொஞ்சம் ஒரு சுருக்கமாக சொல்லிடுறோம் உங்களுக்குப்பா. இப்போ நிவர்த்தி கலையில் வந்து ஒரே ஒரு தத்துவம் தான், நிவர்த்தி கலையில் ஒரே ஒரு தத்துவம், அது வந்து பிருத்திவி தத்துவம். பிருத்திவி தத்துவம் வந்து நிவர்த்தி கலையில் சார்ந்திருக்கும். பிரதிஷ்டா கலையில் வந்து அப்பு தத்துவத்திலேருந்து மீதி இருக்கக்கூடிய ஆன்ம தத்துவங்கள் எல்லாமே கலந்துருக்கும். ஆன்ம தத்துவங்கள் 24லேயே, அதில் வந்து நிவர்த்தி வந்து நிவர்த்தி கலையில் வந்து பிருத்திவி போயிடுச்சு, மீதி இருக்கக்கூடிய 23 தத்துவமும் பிரதிஷ்டா கலையில் வந்துடும். அடுத்து வித்யா தத்துவம், வித்யா தத்துவம் எல்லாமே வித்யா கலையில் வந்துடும், இந்த 7 தத்துவமும் வித்யா கலையில் வந்துடும். சாந்தி கலையில் வந்து சுத்த வித்தை, மகேஸ்வரம், சதாசிவம் என்றது 3 தத்துவம் சாந்தி கலையில் வந்துடும். சாந்தி அதீத கலையில் விந்துவும் நாதமும் வந்துடும். இது போன்று ஒவ்வொரு மந்திரம் பதம் வண்ணம் பவனம் இதுக்கான விடைகள் இந்த நம்ம சிந்திச்சு இந்த 3 பாடலே இருக்குது. நீங்கள் ரொம்ப எளிமையாக கொஞ்சம் நேரம் ஒதுக்கி அட்டவணை பண்ணிட்டீங்க அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிடுங்க, ஐயா அப்படி பண்ணிட்டேன்னு நீங்கள் தாளில் எழுதி ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்பிடுங்க. அதில் சரியாக தவறாக நான் பார்த்து உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். அந்த அடுத்த வகுப்பு நீங்கள் இது எழுதுனதுக்கப்புறம் எந்தெந்த மந்திரம் எந்தெந்த கலைகளில் வருகிறது அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் விரிவாக நம்ம சந்திப்போம். இந்த அத்துவா வந்து நம்ம கொஞ்சம் விரிவாக சிந்திப்போம். அடுத்தது 3 திறத்து அணுக்கள் செய்யும் கண்மங்கட்கு முன்னிலையாம் மூவிரண்டாம் அத்துவாவின் ஆன்று முறை அவை அறுத்தி அறுத்து மலம் முதிர்வித்து அரும்பருவம் அடைதலுமே ஆசானாகி தோன்றி நுகராத வகை முன்சை கண்மத்துகள் அறுத்து அங்கு அத்துவா துடக்கு அறவே சோதித்து ஏன்ற உடல் கண்மம் அனுபவத்தினால் அறுத்து இங்கு இனிசை கண்மம் மூலமலம் ஞானத்தால் இடிப்பன். என்ன காரணத்தால இங்கு அத்துவாக்கள் சொல்லப்பட்டது என்றால், திருவாதவூர் அடிகள் புராணத்தில் மணிவாசக பெருமானுக்கு தீட்சை செய்த பொழுது ஒரு அற்புதமான பாடல், இதை பொருத்தி பார்க்கும்போது தான் நமக்கு தெரியுது. சுவாமி வந்து திருப்பெருந்துறை ஆத்மநாத சுவாமி நம்முடைய மாணிக்கவாசக பெருமானுக்கு நயன தீட்சை செய்கிறார். முதல்ல அவருக்கு கொடுத்த தீட்சை நயன தீட்சை. அந்த தீட்சையை கொடுத்த பாடலை நான் வாசிக்கிறேன், அப்படி அன்பர்கள் செய்யமுடுத்து கேளுங்க. மந்திரம் பதங்கள் வண்ணம் புவனங்கள் தத்துவங்கள் ஐந்துணர் கலைகள் என்னும் அறிவுகை அகற்றிய அந்த சிந்தனைக்கரிய மேலே சிவத்துடன் அறிவு சேர பந்தனை ஒளிவார் தம்மேல் பரிந்தரு பார்வை செய்து. அத்துவாக்கள் ஆறு வகை. இந்த அத்துவாக்கள் மந்திரம் பதம் வண்ணம் கௌணம் தத்துவம் கலை. இந்த ஆறு வகை அத்துவாக்களை நம்ம என்ன சொல்லுவோம், வழி என்று சொல்லுவோம். அத்துவான வழி, அதாவது நல்வினை தீவினை பயனை அனுபவிக்கிறதுக்குரிய ஒரு வகையான ஒரு வழி. நம்ம தத்துவத்துக்கு என்ன சொல்கிறோமோ, தத்துவங்கிறது அத்துவாக்களில் ஒரு ஒரு பகுதி, அவ்வளோதான். புத்தார் தத்துவம் சொல்கிறோம் இல்லையா, அது அத்துவாக்களில் ஒரு பகுதி. அந்த அத்துவாக்களில் கலைகள் இருக்குது, கலைகள் இருக்குது. இன்னும் நம்ம தங்கியிருக்கக்கூடிய புவனங்கள் இருக்குது, நம்ம பேசக்கூடிய சொற்றொடர்களெல்லாம் அதில் தான் கடந்து வரும். இதை வந்து சொற்பிரபஞ்சம் பொருட்பிரபஞ்சம்னு ரெண்டாக சொல்லுவோம். மந்திரம் பதம் வண்ணம் இந்த மூனையும் வந்து சொற்பிரபஞ்சம்னு சொல்லுவோம், சொல்லுலகம். அப்புறம் புவனம் தத்துவம் கலை இந்த மூனையும் பொருட்பிரபஞ்சம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சொற்பிரபஞ்சம் பொருட்பிரபஞ்சத்தை சார்ந்திருந்து தான் ஒரு உயிர் நம்ம ஆன்மாக்கள் எல்லாருமே வந்து கண்ம பலனை நம் கண்ம அனுபவம் நம்ம பெறுவோம். இந்த உயிர் பக்குவம் பெறுவதற்கும் இந்த அத்துவாதான் துணையாக இருக்கும். பக்குவம் பெறுவதற்கும் இந்த அத்துவாதான் துணையாக இருக்கும். அதே நேரத்தில் மயக்கம் முறுவதற்கும் ஆனாமலை சார்பினால இந்த அத்துவாவை சார்ந்திருக்கும். ஐம்புல வேடனா இயந்திரனை வளர்ந்தனன்னு சொல்லும்போதே அது வந்து அத்துவாக்கள்ல ஒரு கூறாகிய தத்துவத்தில் நம்ம அடிமையாக இருக்கின்றோம். முப்பத்தாறு தத்துவத்தில் ஆன்ம தத்துவத்தில் 24 ஒரு ஐம்புலங்களை நம்ம அடிமையாக இருக்கிறோம். இது ஒரு எடுத்துக்காட்டு. அந்த அத்துவா சுத்தி செய்யணும். அப்போ சுவாமி தீட்சை செய்யும்போது முதல்ல மாணிக்க சுவாமிகளுக்கு என்ன செய்கிறாரு, அத்துவா சுத்தி செய்கிறார். அத்துவா சுத்தி செய்து நயன தீட்சை செய்கிறார். இப்போ நம்மலாம் தீட்சை பெறும்போதும் நம்ம குருநாதர் நீங்களாம் பார்த்துருப்பீங்க, அடியார் எல்லாருக்குமே ஹோமம் செய்து முறை அசிபாக முறைப்படி ஹோமம் வளர்த்து அந்த பஞ்சலிங்கங்கள் எல்லாம் புஷ்பம் போட்டு செய்திருப்போம். அப்போ அங்கு செய்யப்பட்ட சுத்தி என்ன என்றால், உங்களுடைய அத்துவா சோதிக்கப்பட்டு சுத்தி செய்யப்பட்டது. குருநாதர் தன்னுடைய மனத்திலேருந்து அதை கருதுவார், இவருடைய இந்த அத்துவாக்கள் வந்து சுத்தி செய்யப்படணும் என்று. அந்த நொடியிலே அது சுத்தி அடைஞ்சிடும். இது வந்து சமய விஷயத்தில் வந்து ரொம்ப எளிமையாக இருந்தாலும் நிர்வாண தீட்சையில் ரொம்ப முறைப்படி 3 நாள் நிர்வாண தீட்சை நடக்கும். நிர்வாண தீட்சைக்குடைய கிரியைகள் வந்து 3 நாள் நடக்கும். அதில் கடைசி நாள் தீட்சை கொடுப்பதற்கு முந்தின நாள் இரவு அந்த சீடனுக்கு ஒரு கனவு கண்டிப்பாக வரும். அது நல்ல கனவுன்னா சிறப்பு, நல்ல சகுனம். ஒருவேளை மற்ற ஒரு கெட்ட சகுனமாக வேறு கனவு வந்துருதுன்னா அதுக்கான பிராய்ச்சித்தையும் ஆச்சாரியரை செய்து தன் சீடனுக்கு வந்து நிர்வாண தீட்சை கொடுப்பார். அதனால் எதற்காக தீட்சை சொன்ன இடத்துல சுவாமி அருளசிவாச்சார சுவாமிகள் இந்த 5 கலைகளையும் அந்த அத்துவாக்களோடு சேர்த்து சொல்கிறார் அப்படின்னா, இந்த அத்துவாக்களை சோதித்து சுத்தி செய்து தான் சுவாமி நமக்கு அருள் செய்வார். இப்போ திருவாதூர் அடிகள் புராணத்தில் நம்ம பார்க்குறோம், மாணிக்கவாச சுவாமிகளுக்கு திருப்பந்துரை ஆத்மநாத பெருமான் இதே மந்திரம் பதம் வண்ணம் புவனம் தத்துவம் கலைகளை அகற்றி சுத்தி செய்து அதுக்கப்புறம்தான் நயன தீட்சையை கொடுக்குறார். அந்த நயன தீட்சையை கொடுத்ததுக்கு அப்புறம்தான் சுவாமி வாசக தீட்சை கொடுக்குறார். வாசக தீட்சையை கொடுத்ததுக்கு அப்புறம்தான் சுவாமி என்ன பண்ணுறார், திருவடி தீட்சையை கொடுக்குறார். அதெல்லாம் முறைப்படி ரொம்ப விரிவாக திருவாதூர் அடிகள் பெருமான் புராணத்திலே அற்புதமாக சொல்லப்பட்டார். அதுதான் இங்கேயும் சொல்கிறார். என்ன, அனாதி மறைப்பாகிய ஆணவமலமும் வாசனை பற்றி நிகழும் மகாமியவனமும் ஒளிமுன் இருள் போல இறைவனது ஞான சக்தியால் ஒளியற்பாலன. இறைவன் குருநாதனுடைய கருணையினால சஞ்சித வினை எரியடை விட்ட வித்து போல அழிந்து போயிடும். அடுத்து ஆகாமியம் குருநாதர் காட்டக்கூடிய நெறியில் வாழ்ந்தோமேயானால் புதிய வினையை நம்ம ஈட்ட போகிறதும் இல்லை. இந்த உடம்பை பிராரத்தத்தை வந்து உடம்போடு சேர்ந்து வந்து பிராரத்தம், அதை அனுபவிச்சு தான் தீரணும். அது வழியே கிடையாது. அது எப்பேற்பட்ட ஞானியாக இருந்தாலும் அந்த பிராரத்தை அனுபவிச்சு தான் தீரணும். இறைவனுடைய திருவுருள் துணை கொண்டு அதையும் நம்ம அனுபவித்து கழித்து விடுவோம். அவ்வானவமலத்தை முதிர்வித்தற் பொருட்டு ஈட்டிய முறையால் அன்றி பக்குவ முறையால் நிகழ்விக்கப்பட்டு எஞ்சி கிடந்த கண்மமலமும் அதற்கு பற்று கொடுத்து நிற்கும் முன்னிலையாக மாயேய மலமும் கிரியாசக்தியால் ஒளியற்பாலன. உடம்பு முகந்து கொண்ட பிராரத்த கண்மம் அனுபவத்தால் ஒளியற்பாலன. இங்கினமாகலால் கிரியாசக்தியை விருத்தியாகி தீக்கையால் எஞ்சி நின்ற கண்மங்களை சுத்தி செய்தப்பட்டு அவற்றுக்கு பற்றுக்கோடாகிய அத்துவ சக்தியே என்று கூறப்பட்டன. கண்மத்துக்கு பற்றுக்கோடா இருப்பது அத்துவாக்கள். அதனால தான் அந்த அத்துவாக்களை தீட்சையின் போது சுத்தி செய்கிறார்கள் என்று அற்புதமாக நம்முடைய மாத சிவஞான சுவாமிகள் நமக்கு எடுத்துரைக்கின்றார். இப்போது முதல் அதிகரணம் நிறைவு பெற்றது.